வாங்க வணக்கம். இது மல்டி ட்ரிக்ஸோட சீசன் 2 எபிசோட் 3 ஹெட்டிங் டு வேல்ஸோட பார்ட் 2. இது பார்ட் 1 பார்க்கலினா பார்ட் 1 போயிட்டு முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். மற்றபடி உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்து அந்த வேலையை இருந்தீங்கன்னா, இதை ஏதாவது போஸ்ட் பண்ண மாட்டேன் ஐடியா இருந்ததுன்னா இதை பார்த்துட்டு அந்த வேலையை பண்ணுங்கள், இல்லைன்னா வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்க. சரி, நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம விட்டட்லேருந்து ஆரம்பிப்போம். நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கே தெரியாது. ஆனால் நான் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட இல்லாத பவர் எவன்டையும் எனக்கு கூட. இந்த மாதிரி வந்து நம்ம எம் யார் கூடயோ இருட்டில் பேசிகிட்டு இருக்கிறாரு. எம் உக்காந்துட்டுருக்கிறாரு. யாரோ ஒருத்தங்க அவரோட டேபிள் மேலே கையை வச்சுக்கிட்டு இதெல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்ருக்கிறாங்க. எம்முக்குமே ஒரு மனசு ஒரு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னே தெரியாமல் சொல்லிட்டுருக்கிறாரு ஒருத்தராண்ட. அவரும் அதை வந்து ரொம்ப பொறுமையாக கேட்டுட்ருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா அது நம்ம மிஸ்டர் ஒய். இதோ இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தார், உடனே அங்கே போயிட்டுருக்கிறாரு பாருங்களேன். அந்த மிஸ்டர் ஒய் அண்ணா போயிட்டு மொத்த கதையும் ஏதோ சொல்லிட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி ஏன் இதெல்லாம் பண்ணுறன்ற மாதிரி மிஸ்டர் ஒய் கேட்குற மாதிரியும், அதுக்கப்புறமா அவர்கிட்டையும் ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்றை வச்சுட்டு மிஸ்டர் ஒய் கிளம்பிடுறாரு. அந்த விசிட்டிங் கார்டில் வந்து ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. உடனே வந்து அது கீழே ஒரு டைமிங் ஏதோ போட்டிருக்கிற மாதிரி இருந்தது. அந்த கிளாக்கும் இன்னும் ஒரு கிளாக் வந்துருக்கு. அந்த கிளாக்கோட டைம் படி தான் இது ஏதோ போட்டிருந்தா. அந்த கிளாக்கோட டைம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து கண்ணை காட்டிட்டு போயிடுறாரு. ஒய் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுது. இவரும் வந்து அந்த கிளாக் டைம் படி வந்து அந்த ஃப்ரீக்வன்சியும் மாற்றி வைக்கிறாரு. ரேடியோவில் ஒரு பெரிய ஒரு ரேடியோ ரிசீவரே சொல்லிட்டு அந்த காட்டு உள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது எல்லாமே அங்கே வந்து இதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீக்வன்சிக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. கண்ணாயிரத்தான பேட்ஸன் கேட்குறாரு, சரி ஓகே அந்த ரெண்டு கடையிலேருந்து நான் பேக்கேஜ் வாங்கினேன், இன்னொரு ஒரு கடைக்கு என்னை ஏன் போசானேன்னு சொல்லி கேட்குறாரு. நமக்கு ரெண்டு கடைக்கு இவர் போன மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு கதையில் போயிட்டு இவங்க ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸ் ஏதோ கொடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. அது ஏன் கேட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாயிரம் கேட்க, கண்ணாயிரத்தானே கேட்க நம்ம பேட்ஸனு கண்ணாயிரம் சொல்கிறாரு, எல்லாம் பார்ட் ஆஃப் பிளான் தான். எல்லா பிளானையும் நான் இப்போ உனக்கு சொன்னேன்னா அந்த பிளான் ஒழுங்காக போகாதுன்னு சொல்லிட்டு கூலாக கண்ணாயிரம் சொல்ல, அதனால் பண்ணி என் உயிரை மட்டும் எடுத்துடாதுன்னு சொல்லிட்டு பேட்ஸன் வந்து பேசிட்டு திரும்பிக்கிறாரு. உன்னை எப்படி கொல்லுவேன், ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் ஒன்லி ஒன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேட்ஸனை வந்து சொல்கிறாரு. பேட்ஸனுக்கும் ஒரு மை பரவாயில்லையே சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதே மாதிரி போயிட்டுருக்கு. மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சைக்கிள் மறிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க ஒரே சைக்கிளில். பின்னாடி எல்லாம் வலிக்குதுடான்னு சொல்லிட்டு நம்ம கடாயிரம் சொல்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காரலாம் முடியல, பின்னாடி ரொம்ப குத்துது, நானே மூணு நாள் ஃபுல்லாக உட்காந்தேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒன்று சொல்லியிருப்பாரு, நம்ம இருந்த வீடே வந்து இப்போது இல்லை, அது மொத்தத்தையும் அந்த எம் அழிச்சிட்டான் சொல்லிட்டு சொல்லும் போது, ஏன் வீடுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன மூணு பேர் வந்து ரொம்ப தள்ளி இருந்து சுட ட்ரை பண்ணானுங்க. மூணு நாளாக வந்து என் மேலே கேம் வச்சுருந்தானுங்க. அவனுங்க மூணு பேருக்குமே வந்து நான் அவனுங்கள பார்த்துட்ருக்குறானே தெரியாது. அவனுங்க பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கேமரா டெக்னிக் ஒன்று இருக்குது, ஒரு லைட் டெக்னிக்கு, மிரரை வந்து நான் கண்ணை பின்னன்னு ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவங்களோட பார்வைக்கே தெரியாத மாதிரி அவங்கள பல மிரர்ஸோட ரிஃப்ளெக்ஷனை வச்சு என் கண்ணு முன்னாடி உட்காந்து ஒரே பொசிஷன்லேயே முதுகு வழியாக பார்த்துருந்தேன். அதாவது என் முதுகு பின்னாடி இருக்கிறவங்களே என் கண்ணு முன்னாடி பார்த்துருந்தேன் அந்த மிரர்ஸோட ரிஃப்ளெக்ஷனை வச்சு. அது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவனுங்க வந்து எப்போ தான் சுடுவானுங்க, நான் கரெக்டாக எப்போ தாவலன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணியிருந்தேன் மூணு நாள். ஆனால் வந்து என்னோடய டம்மியை யூஸ் பண்ணி அவனுங்க எப்பப்போலாம் கண்ணா சடுறானுங்களோ, நானும் வெளில வந்து சில பல அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நான் அங்கேயே தான் உட்காந்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ரூமில் எவ்வளோ ஒருத்தன் வந்து புதுசாக பக்கத்து வீட்டில் ரெண்ட் எடுத்திருந்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான். ஸோ அவனும் வந்து எம்மோட ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியும். நானும் வந்து கொஞ்ச நாளும் கழித்து எழுந்துட்டு பியானோ வாசிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி நீ போன உடனே அப்போவே வந்து அவனுக்கு என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனும் பயங்கரமாக வந்து கிட்டத்தட்ட செவரு பக்கத்துலாம் காதை வச்சு கேட்டிருந்தான். எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு, பியானோ வாட்சி முடிக்கும் போகும்போது எனக்கு கொல்லுவானுங்கன்னு சொல்லிட்டு. அதான் அவனுக்கு பிளானாக இருக்கணும், இங்கே ஒரு பெரிய பாம் ஒன்றை போட்டு எல்லாரையும் பொடுத்தள்ளிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க அவனை தவிர எல்லாருக்குமே தெரியும் நான் வாசி முடிச்ச உடனே அந்த போர்த்தலில் ட்ரை பண்ண போகிறானுங்கன்னு சொல்லிட்டு கண்ணாயிரம் அப்போவே வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி எம்ம வந்து இவனை வந்து வாசிட்டு இருக்கும்போதே சாவடிக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்துருப்பாப்புல கீபோர்டு வயலின் சொல்லிட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அப்போவே வந்து அவர் அவனோட பார்வையை வச்சே கண்டுபிடிச்சிட்டு இருப்பார் இவனை வாசிட்டு இருக்கும்போதே சாவடிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து கண்ணாயிரத்துக்கு எவ்வளோதான் கலை பிடிச்சிருந்தாலும் அந்த மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து தனியாக ஹார்ட்டில் ஒன்று இருந்துகிட்ருக்கோம். அதை முடிக்க முடியாத அளவுக்கு அவர் வாட்சி இந்த நோட்டை வந்து முடிக்க முடியாத அளவுக்கு வந்து இவரை பொறுத்தளிந்தோம், வாட்சி முடிச்சிடக்கூடாது அவர் சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான ஒரு ஆசை வந்து எம்முக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணாயிரம் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இவர் வாட்சி முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்து அதை ஏற்கனவே ப்ளே பண்ணி வச்சிருந்ததை ப்ளே பண்ண விட்டு கிராமஃபோனில் எடிசன் கண்டுபிடிச்ச கிராமஃபோனில் ப்ளே பண்ணி விட்டு இவர் வெளில வந்துட்டு அவனை அடித்து போட்டு அவனை வந்து உள்ளே வந்து இவர் இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு எல்லாரையும் வந்து முன்னாடியே எவாக்குவேட் பண்ண சொல்லியிருப்பார். ஸோ அதனால தான் டெட் அமைதியாக இருந்தது முன்னாடி. ஸோ அங்கே பாம் வெடிச்சுது, ஆனால் இவர் தப்பிச்சிட்டாரு. இவரை சுட ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகலை, அது டம்மியாக தான் போய் சுட்டுச்சு கடைசியில். இவர் தப்பிக்கிறாருன்னு தெரிஞ்சவொடனே ஸோ அவனுங்க மூணு பேரையும் போய்ட்டோம். இவர் அடித்து போட்டு அவனுங்களோட கண்ணை எடுத்துன்னா வந்து நம்ம பேச்சனையும் நம்ம எம்மோட ரேடியோ வந்து கனெக்ட் ஆகுது. அங்கே கனெக்ஷன் ஆனோடனே இவர் உடனே வந்து பயங்கரமாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற பையன் மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு முட்டிலாம் போட்டு பயங்கரமாக உட்காந்துக்கிறாரு. ரொம்ப இறையுது அந்த ரேடியோ. அப்புறமா அதுலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு கேட்குதுன்னு நமக்கு தெரியல, ஆனால் இவர் அதுக்கு கமாண்டர்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாரு. அப்போ தான் தெரியுது நம்ம கேப்டன் தான் பேசுகிறாரு, நம்மளோட விக்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைமென்ஷனில் இருக்கிற கேப்டன் சொல்லிட்டு. அப்படி நம்ம அங்கே போவோமா? நம்ம விக்டர் ஆஃபர்ஸ் வந்து இங்கேருந்து இன்னொரு ஒரு வாம்ஹோல் வழியாக வந்து அவரோட பிளானட்டுக்கு போயிருப்பார், அவரோட டைமென்ஷனுக்கு. அங்கே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுவார், ஏஜென்ட் விக்டர் ஆஃபர்ஸ் ரிப்போர்ட்டிங் சார்னு சொல்லிட்டு. ஆ ஏஜென்ட் V170F56 இஸ் பெட்டர் நேம்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்லுவார். ஆனால் வந்து எனக்கு அந்த பேர் புரியல சார், எனக்கு வந்து இந்த பேர் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, எனக்கு வந்து திருப்பி திருப்பி எதிர்த்து எடுத்து பேசுகிறேன். உனக்கு முதல்ல கொடுத்த மிஷினே நீ முடிக்கல, அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி அன்அஃபிஷியலாக இன்னொரு ஒரு மிஷின் போனேன், அதை முதல் கொடுத்த மிஷினோட வந்து இம்பார்ட்டன்ஸ் அது உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கமாண்டர் வந்து கேட்க, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது சார். உடனே வந்து யாரோ எமர்ஜென்சி மிஷின் அனுப்பிச்ச உடனே நீங்கள் தான் வந்து ஏதோ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏதோ ரொம்ப ஏதோ ஒரு ஏஜென்ட்டுக்கு உயிர் போகிற பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மிஷினை விட்டு இங்கே போனேன். அங்கேயுமே பயங்கரமான ஒரு த்ரெட்டு தான் போயிருந்தேன், அந்த த்ரெட்டுமே என்னால் முழுசாக முடிய முடியல, அவனே எங்கேயோ ஓடி போயிட்டான். கண்டிப்பாக நான் அவனை தேடி திருப்பி போவேன் சார்னு சொல்லும் போது, நீ வீட்டுக்கு தான் போக போகிற, உனக்கு வந்து மூணு நாள் கம்பல்சரி லீவு கொடுத்துருக்குறேன், மூடிட்டு வீட்டுக்கு போடான்னு சொல்லிடுறாரு. நம்ம விக்டர் ஆஃபர்ஸும் சரி போனது போச்சு ஆனது ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வர்றாரு லாபியில். நடந்து வரும்போது வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு வந்து பயங்கரமாக வணக்கம் வைக்கிறாங்க. இவரும் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் ஒன்று அடிச்சுட்டு அப்படியே அவரே பார்த்துட்டு போகிறாரு நம்ம விக்டர் ஆஃபர்ஸும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ராபி, ராபிக்கும் வந்து ஒரு அந்த மூணு நாள் சஸ்பென்ஷன் முடிஞ்சோடனே திருப்பி வந்து ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ண போகிறார். அவர் இவ்வளோ நாள் இன்டர்னாக இருந்திருப்பார், ஒரு ஜூனியருக்கு வந்து இப்போது ப்ராக்டிஸ் செஷன் அதுக்கும் போகிறாரு. அவரும் வந்து யாருக்கோ சல்யூட் வைக்கிறாரு. நம்ம விக்டர் ஆஃபர்ஸும் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் சல்யூட் வச்சுக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் சல்யூட் வச்சுக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிப்போம். அதேமாதிரி இப்போது விக்டர் ஆஃபர்ஸும் வந்து ஒரு ஹெவி ஸ்பீடான ஒரு பஸ்ஸில் ஏறி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. எல்லா மக்களும் குனிஞ்சா பாட்டுன்னு அவங்க ஃபோனை பார்த்துக்கிட்டு மண்டையில் ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு இதை ஒன்று போட்டுக்கிட்டு ரொம்ப ஹைடெக்கான ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. ரொம்ப எல்லாருமே வந்து அவங்க மண்டைக்குள்ளேயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களாம் ரொம்ப வெள்ளையாக இருக்கிறாங்க. இவர் வந்து ரொம்ப ஆடாக ஃபீல் பண்ணுறாரு அவங்களுக்கு நடுவில். அவங்க ரொம்ப வந்து அப்படியே இன்டர்னல் ஆர்கன்ஸ்னு தெரிகிற அளவுக்கு அவங்களாம் ரொம்ப பேலாக இருக்கிறாங்க. அந்த பிளானட்டோட டெம்பரேச்சருக்கும் அந்த ப்ரெஷருக்கும் ஏற்ற மாதிரி வந்து மனுஷங்களோட ஸ்கின் ரொம்ப லைட்டாக மாறிடுச்சு. இவர் வந்து நார்மல் மனுஷங்களோட கொஞ்சம் பேலாக தெரிவார், மற்றபடி எதுவுமே இல்லை இவருக்கு. இவர் வந்துடுறாரு. ஆனால் எல்லாருமே உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அந்த டெம்பரேச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ எல்லாருமே முக்கால்வாசி ஒரு பாதி ஆஸ்ட்ரோனட் ட்ரெஸ் மாதிரி தான் எப்போவுமே சுற்றிட்டு இருப்பாங்க. இவரும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடு உள்ளே பார்த்தா அது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஏஐ கூட ஆஃப் பண்ணி வச்சுருப்பாரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரோபோட்டை வந்து ஆன் பண்ணோடனே தான் வந்து வீடு தானே க்ளீன் ஆகும். இவர் வந்து வீட்டு உள்ள உட்காருவாரு, வீடு ஃபுல்லாக ஒரு ஏஜென்ட்டோட ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்கிறாரு. வார்த்தையில் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம விக்டர் ஆஃபர்ஸுக்கு மெசேஜ் அனுப்புனாங்க, ஏன்டா வந்து தாராளமாக அவர் நண்டை போயிட்டு திருப்பி திருப்பி பகச்சிக்கிற, அவர் ஏதாவது சொன்னால் அதுக்கு வந்து ஒத்து போயான்னு சொல்லிட்டு நம்ம விக்டர் ஆஃபர்ஸ் சொல்கிறாங்க கேப்டனை குறித்து. ஆனால் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், நான் எதுக்கு அவர் சொல்கிறதுலாம் கேட்கணும், நான் அவர் கீழே தான் வேலை செய்யலை, அவருக்காக வேலை செய்யலை, நான் வேலைக்காக தான் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு விக்டர் ஆஃபர்ஸும் ரொம்ப தனியாக வட்டாக பேசிட்டு டிவியை போடுறாரு. அப்போ தான் வந்து நியூஸ் போகுது, அந்த சிட்டியில் இருக்கிற முக்கியமான இவங்க எல்லோரும் யூஸ் பண்ணுற அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டலை வந்து எடுக்கிற அந்த ஃபேக்ட்ரியில் பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. எலக்ட்ரிசிட்டி கண்ணாபின்னு ஓடி ரொம்ப அதிக தேவைக்கு அதிகமான எலக்ட்ரிசிட்டி அங்கே போயிட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி மொத்த ஃபேக்ட்ரியுமே ரொம்ப பற்றிக்கிச்சு. அவங்க வந்து பர்ஃபெக்ஷன் டு த கோர் வச்சுருந்தாங்க ரோபோட்ஸை வச்சு, இப்போ ரோபோட்ஸ் எதுவுமே அங்கே இயங்கலை, பயங்கரமான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகி ரோபோட்ஸோட சர்க்கியூட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ அங்கே ஏஜென்ட்ஸ் தான் யாராவது போனோம், இப்போ போலீஸ்லாம் வந்து ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸும் அங்கேருந்து வர முடியாது, அந்த கேம் ஷோவில் ஏதாவது வந்து பாதிப்பு நடக்கலாம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஐயோ இப்போ நான் தான் வேற ஆஃப் டியூட்டி ஆச்சா, இப்போ நானும் போக முடியாதுன்னு சொல்லி யோசிக்கும் போது யாரும் வந்து பயங்கரமாக ஒரு நியூ ஏஜ் ஒரு வெஹிக்கிள் எடுத்துன்னு யாரோ பறக்குறாங்க, யார் போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்டர் கேட்க அவங்க ஏற்கனவே கிளம்பிட்டான்னு சொல்கிறாங்க. எல்லா மக்களுமே வந்து அப்படியே வீட்டை விட்டு வெளில வந்து கை தட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம விக்டர் ஆஃபர்ஸும் வந்து அப்படியே வந்து ஓரமாக ஒரு சைட் ஆங்கிள்லேருந்து காட்டுறாங்க, அப்படியே சட்டை கட்டி சுற்றிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷம் போல், ஏன்னா இவர் போஸ்டரில் ஒட்டி வச்சிருக்கிறார் அந்த ஏஜென்ட் தான் தெரிச்சு விட்டுன்னு போகிறது அந்த வெஹிக்கிள் எடுத்துன்னு. சம்ம ஸ்பீடாக போகிறா போல், அப்படியே சிரிச்சினா போகிறா போல, எல்லாரும் வந்து ஸ்ட்ரீட் அவுட்டு நின்று வழி விடுறாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸ் போல அந்த ஏஜென்ட்டு. உடனே அங்கே ஓடி போயிட்டு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து, ஆனால் உள்ளே யாரோ ஒருத்தர் வந்து மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவரும் போயிட்டோ அவருக்கு அங்கே யாருமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. அவர் வந்து திடீர்னு வந்து இவரை அந்த வெடி நிலமையில் இருக்கிற கோர்வுகளை வந்து பிடிச்சி இழுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. இவரும் வந்து அந்த ஏஜென்ட்டாக அவனை மூஞ்சி மேலே குத்தி தள்ளி விட்டுறா போல. ஏன் அவனுங்க ஏன் இப்படிலாம் பண்ணுற, வா வந்துட்டு வெளில போயிடலான்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அவன் அதெல்லாம் முடியாது, நான் தான் எதாவது கிரியேட் பண்ணேன், இதில் நீ வந்து வில்லணுன்ற மாதிரி அவனை சொல்ல போடா பைத்திக்காரன்னு சொல்லிட்டு அவனை உள்ளே தள்ளி விட்டு ஒரு மாதம் வந்துடுறாரு. அந்த எரிய போகிற எல்லாத்தையும் வந்து நிறுத்திடுறாரு. அந்த ஃபேக்ட்ரி வந்து இடிஞ்சு எடுத்து எல்லாமே நின்று போயிடுது. ஆனால் வந்து இவரை தள்ளி விட்டு ஆள் எங்கே போனேன்னே தெரில, ஆள் காணாமல் போயிட்டான். நம்ம கேப்டனுக்கு காண்டு, யார் இவன், நான் சொல்லாமல் ஏன் போனான்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம், என்ன தான் நல்லது பண்ணாலும் அவர் சொல்லாமல் செஞ்சால் அவருக்கு கோவம் வரும். அதேமாரி தான் நடந்திருக்கு, ஏன் இப்படிலாம் நடந்ததுன்ற மாதிரி தான் இருந்தது கேப்டனுக்கு. ஆனால் அடுத்த சீனே கேப்டன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு, மக்களும் வந்து அந்தளவுக்கு கலைபரமாக பெருசாக கைத்தட்டல. நம்ம ஏஜென்ட்டும் வெளில வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஏஜென்ட் 57 சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. அவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் முகத்தை வந்து எப்பவுமே வெளில காட்டிக்க மாட்டார் பெருசாக. அவர் ஃபெசிலிட்டியில் இருந்தால் மட்டும்தான், இவங்களோட டைமென்ஷன் அந்த பெட்ரோல் ஃபெசிலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் இவர் ஹெல்மெட்டை காட்டுவார். அதையுமே வந்து நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும் இவர், அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு. நம்ம கேப்டனும் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. இதெல்லாம் நடக்குது. நம்ம விக்டருக்கு மேலே ஒரு சீனியர் ஆஃபீஸர் இருப்பார், அவருக்கும் மேலே இவர் சீனியர் ஆஃபீஸர் ஏஜென்ட் 57 சொல்லிட்டு. அந்த சீனியர் ஆஃபீஸர், அதாவது நம்ம விக்டருக்கு மேலே அந்த சீனியர் ஆஃபீஸரும் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக வந்து அவரும் மெசேஜ் அனுப்புவார். இவரும் வந்து அவருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புவார் நம்ம விக்டர் ஆஃபீஸ் நான் வெல்டன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா வந்து நம்ம விக்டர்ஸ் வந்து 3 வந்து எப்படியோ அந்த ஆளை பகசிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரைலாம் பண்ணிகிட்டு இருப்பார் விக்டர் ஆஃபீஸும் கேப்டன்கிட்டேருந்து. நம்மளோட குறும்பு பிடிச்ச நம்ம இன்டர்ன் ராபியும் வந்து ஜூனியர் ஆஃபீஸராக ட்ரைனிங் போயிட்டு பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பாரு. கேப்டனும் ஓரமாக நின்று இவன் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறாரு, ஏன் எல்லாத்தையும் ஃபெயில் ஆகி விட போகிறாரா. அதே மாதிரி நம்ம டோர் ஷோக்கும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவன்சி முன்னாடி உக்காந்துட்டுருக்கிறாரு நமக்கு தெரியுது. அவரும் வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டுருக்கிறாரு. கரெக்டாக அந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ அதுலேருந்து ஒரு வாய்ஸ் வருது, எங்களை எனக்கு கூப்பிட்டீங்க சொல்லிட்டு. அதுக்கு வந்து டோர் ஷோக்கு சொல்கிறாரு, நம்ம அந்த சைட்லேருந்து தான் கேட்டுட்டுருக்குறோம், உங்களோட ஒரு டீல் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டோர் ஷோக்கு சொல்கிறாரு.
டெய்லா என்ன கொடுப்பீங்க?
உங்களோட உயிரை கொடுப்பேன் சொல்லிட்டு சொல்லும் போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று படுது.
எங்களோட உயிர் எதில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா
சொல்லிட்டு அவங்க கேட்க, டோர் ஷோக்கும்
எனக்கு தெரியாதது எதுவும் இருக்க முடியாதுன்னு
சொல்லிட்டு அவங்கள மாதிரி பேசி காட்டி,
நாங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள்,
அது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லிட்டு நம்ம டோர் ஸ்டாக் சொல்ல அவங்களும் வந்து ஒரு மாதிரி ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன டீல் போட்டாங்க உங்களுக்கு தான் தெரியுமா? தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா எபிசோட் 3 வந்து பார்க்கலாம். சீசன் 2 லீடிங் டு வேல்ஸ், அவங்க ரெண்டு பேரும் வேல்ஸுக்கு கிட்டத்தட்ட கிளம்பிட்டு இருப்பாங்க, வேல்ஸு போயிட்டு ரீச் ஆகிட்டு இருப்பாங்க நம்ம கண்ணாயிரமும் பேச்சலும். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பை.